வணக்கம், நான் கவிதா. இது பொன்னியின் செல்வன் பாட்காஸ்ட். போன எபிசோடில் நாம் கடம்பூர் மாளிகையில் நடந்துகிட்ருந்த ரகசிய கூட்டத்தில் பெரிய பழுவேட்டரையரும் மற்றவங்களும் சுந்தர சோழ மகாராஜாவுடைய மகன்களான ஆதித்த கரிகாலர் மற்றும் அவருடைய தம்பி அருள்மொழிவர்மருடைய செயல்களால் சோழ அரசாங்கத்துக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதா குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோடில் தெரிஞ்சுக்கலாம். சாப்டர் 8, பல்லாக்கில் யார். கொஞ்ச நேரத்துக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பேசிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குரல்லாம் ஒன்றா கேட்டதுனால என்ன பேசிக்கிறாங்கன்னு வந்தியத்தேவனுக்கு சரியாக கேட்கல. அப்போ சம்புவரையர் சத்தமாக, பழுவூர் மன்னர் கேட்டதுக்கு நாம் ஒரு வார்த்தையுமே சொல்லலையே, ஆளாளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுறது, நடுராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, என்னை போல் இங்கே இருக்க நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பழுவூர் தேவர் கோச்சிக்காமல் இருந்தால் அதை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. இப்போது பேசியது வணங்காமுடியர்தானே, எழுந்து நன்றாக வெளிச்சத்துக்கு வரட்டும் அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் சொன்னார். ஆமாம், நான் தான் இதோ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். என்னுடைய கோபத்தை எல்லாம் நான் போர்க்களத்தில் காட்டுவது தான் வழக்கம், பகைவர்களிடம் காட்டுவது வழக்கம், என் சிநேகிதர்களிடம் காட்ட மாட்டேன். ஆகையால் எது வேண்டுமானாலும் மனவிட்டு தாராளமாக கேட்கலாம் அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் சொன்னார். அப்படின்னா கேட்கிறேன், சுந்தர சோழ மகாராஜா மேலே பழுவேட்டரையர் என்னெல்லாம் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாரோ அதே குற்றச்சாட்டுகள் பழுவேட்டரையர் மேலேயும் சில பேர் சொல்கிறாங்க. அதை நான் நம்பலைனாலும் இந்த சமயத்தில் கேட்டு தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வணங்க முடியார் சொன்னார். அது என்ன அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் கேட்டார். பழுவூர் தேவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் சம்புவரையரோட குரல் கோபமாக கேட்டுச்சு. வணங்க முடியாரே, இந்த விஷயத்தை பற்றி பேசுறத நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். நம்முடைய பெரிய தலைவர், நம்மளுடைய முக்கியமான விருந்தாளி, அவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வியை கேட்கறது ஒரு தகாத காரியம் அப்படின்னு சொன்னார். சம்புவரையர் பொறுமையாக இருக்கும்படி நான் கேட்டுக்கிறேன். வணங்காமுடியார் கேட்க விரும்புறத தாராளமாக கேட்கட்டும், மனசில் இருக்க சந்தேகத்தை கேட்டுட்டுறது தான் நல்லது. 55 வயசுக்கு மேலே நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான், அதை தாராளமாக ஒத்துக்கிறேன். ஆனால் நான் தான் கலியுக ராமன் நான் ஒரு நாளும் சொன்னதில்லை, ஏகபத்தினி விரதன்னு சொன்னதில்லை. அந்த பெண்ணை நான் காதலிச்சேன், அவளும் என்னை காதலிச்சா, பழந்தமிழ்நாட்டு முறைப்படி இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு பெரிய பழுவேட்டையர் கேட்டார். ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு அங்கிருந்த நிறைய பேர் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறுன்னு நான் ஒன்றும் சொல்லலை, நம்மள யார் தான் ஏகபத்தினி விரதன், ஆனால் அப்படின்னு வணங்காமுடையார் தயங்கினார். ஆனால் என்ன, தயங்காமல் மனசை திறந்து கேட்டுடுங்க அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரையர். நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க பொண்ணுடைய பேச்சை தான் நீங்கள் எல்லா காரியத்துக்கும் கேட்குறதாவும், ராஜாங்க விஷயத்தில் கூட இளையராணியோட யோசனையை கேட்கறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற இடத்துக்கெல்லாம் இளையராணியும் அழைச்சிட்டு போகிறத சொல்கிறாங்க அப்படின்னு வணங்க முடியார் கேட்டார். இப்போ கூட்டத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. சம்புவரையருக்கு கோபம் வந்து, சிரித்தது யார், உடனே முன்னாடி வந்து சிரிக்கிறதுக்கு காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கத்துனார். நான் தான் சிரித்தேன், பதறாதீங்க சம்புவரையரே அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரையர். வணங்கா முடியாரே, தாலி கட்டின மனைவியை நான் போகிற இடத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுல என்ன தப்பு, அந்த மாதிரி நான் பல இடங்களுக்கு அழைச்சிட்டு போகிறது உண்மைதான், ஆனால் ராஜ காரியங்களில் இளையராணியோடைய யோசனையை கேட்கறதா சொல்கிறதுலாம் சுத்தப்போய், அந்த மாதிரி நான் ஒரு நாளும் செய்யலை அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரையர். அப்படின்னா இன்னும் ஒரு சந்தேகத்துக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு பழுவூர் தேவரை வேண்டி கேட்டுக்கிறேன். அந்த புறத்தில் இருக்க வேண்டிய பல்லாக்கு இங்கே நாம் அந்தரங்கமாக யோசனை செய்கிற இடத்துக்கு ஏன் வந்திருக்கு, பல்லாக்கில் யாராவது இருக்காங்களா இல்லையா, இல்லைனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட கணப்பு சத்தமும் வளையல் குலுங்குற சத்தமும் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டார் வணங்காமுடியார். இந்த மாதிரி வணங்காமுடியார் கேட்டதும் அந்த கூட்டத்தில் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா எல்லார் மனசுலேயும் இந்த சந்தேகம் இருந்துச்சு. அதனால தான் வணங்காமுடியார் இதை பற்றி பேசினதும் அங்கே இருக்க யாரும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கல. அப்போ பெரிய பழுவேட்டையர் கணீர்னு ஒரு பதில் சொன்னார். சரியான கேள்வி, இதுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன், இந்த கூட்டம் களையறதுக்கு முன்னாடி உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கலாம் இல்லையா? அது வரைக்கும் என்னை நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரையர். இருக்கிறது இருக்கிறது, பழுவேட்டரையரிடம் எங்களுக்கு பூரணமான நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு அங்கே பல குரல் கேட்டுச்சு. மற்றவங்களை காட்டிலும் பழுவேட்டரையர் மேலே எனக்கு பக்தியும் மரியாதையும் குறைவுன்னு யாரும் நினச்சிட வேணாம். அவர் மனசை திறந்து கேட்க சொன்னனால தான் நான் அதை கேட்டேன். மற்றபடி அவர்கிட்ட கட்டளையை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கேன். இந்த நிமிஷம் என் உயிரை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் வணங்காமுடியார். வணங்காமுடியாருடைய மனசு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எனக்கு தெரியும். அதனால் இன்னைக்கு நாம் இங்கே எதுக்காக கூடியிருக்கோமோ அதை பற்றி பேசி முடிவெடுக்கலாம். சுந்தர சோழ மகாராஜா நீடூழி இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆளட்டும். ஆனால் ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, வைத்தியர்கள்லாம் சொன்னது பழிச்சிருச்சுன்னா, அடுத்தபடி இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டத்துக்கு உரியவங்க யாருன்னு நாம் தீர்மானிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரையர். அது விஷயமா உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லலாம். இங்கே கூடியிருக்க யாரும் நீங்கள் சொல்கிறதுக்கு மாற நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு சம்புவரையர் சொன்னார். அது சரி கிடையாது. இங்கே இருக்க ஒரு ஒருத்தரும் நல்லா யோசித்து அவருடைய கருத்தை சொன்னால் போதும். சில பழைய விஷயங்களெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். மகா வீரரும் மகா ஞானியுமான கண்டராதித்த தேவர் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி 24 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். அந்த நேரம் அவருடைய மகன் மதுராந்தக தேவர் 1 வயசு குழந்தை. அதனால் அவருடைய தம்பி அரிஞ்சய தேவர் தான் பட்டத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். அதை கூட அவருடைய தர்ம பத்னி பட்ட மகிழ்ச்சியான செம்பியன் மாதேவி தான் நம்மளுக்கு சொன்னாங்க. அதன்படி அரிஞ்சய சோழருக்கு முடிசூட்டி சக்கரவர்த்தி பீடத்தில் அமர்த்தினோம். ஆனால் என்ன பண்ணுறது, அரிஞ்சய சோழர் கூட 1 வருஷத்துக்கு மேலே இந்த சோழ சிம்மாசனத்தில் இருக்கலை. அரிஞ்சய சோழருடைய மூத்த மகனான பராந்தக சுந்தர சோழர் 20 வயசு இருக்கும்போது ராஜிய நன்மையை நினச்சி மந்திரிகளும் குறுநில மன்னர்களும் நகரத்து தலைவர்களும் ஒன்று கூடி பேசி பராந்தக சுந்தர சோழருக்கு முடிசூட்டினாங்க. அதை பற்றி யாரும் இது வரைக்கும் கவலைப்படலை. ஏன்னா சுந்தர சோழ மகாராஜா 2 வருஷத்துக்கு முன்னாடி வர நெறி தவறாமல் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருந்தார். நம்ம எல்லாம் நல்லா மதித்து யோசனை கேட்டு ராஜ்யத்தை நடத்திட்டு இருந்தார். இப்போ சுந்தர சோழ மகாராஜாவோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இந்த நிலைமையில் அடுத்தபடியாக பட்டத்துக்கு யார் வரப்போகிறா? கண்டராதித்த தேவருடைய மகனான மதுராந்தக தேவர் இப்போ ராஜ்யத்தை ஆளக்கூடிய அளவுக்கு நல்லா வளர்ந்துட்டார். அறிவுலையும் கல்வியிலையும் குணத்திலையும் பக்தியிலையும் எல்லா விதத்துலேயும் பட்டத்துக்கு தகுதியானவராக இருக்கார். அவரை விட 1 வயசு சின்னவரான ஆதித்த கரிகாலர் காஞ்சியில் வடதிசை படையுடைய சேனாதிபதியாக இருக்கார். இந்த 2 பேரில் யார் பட்டத்துக்கு வர்றது நியாயம்? குலமுறை என்ன? மனு நீதி என்ன? தமிழகத்துடைய பழமையான மரபு என்ன? மூத்தவருடைய மகன் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா, இல்லைனா இளையவருடைய பேரர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? நீங்கள் ஒரு ஒருத்தரும் உங்களுடைய கருத்தை சொல்லணும்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடித்தார் பெரிய பழுவேட்டரையர். மூத்தவரான கண்டராதித்த தேவருடைய மகன் மதுராந்தகர் தான் பட்டத்துக்கு உரியவர். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம் அப்படின்னு சொன்னார் சம்புவராயர். என்னுடைய கருத்தும் அதுதான் அப்படின்னு கூட்டத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுடைய அபிப்பிராயம் தான் என்னுடைய அபிப்பிராயமும். மதுராந்தகருக்கு தான் பட்டம் உரியது. ஆனால் இந்த உரிமையை நிலைநாட்டுறதுக்கு நாம் ஒருவரும் நம்ம உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கணும். உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் கொடுத்து போராடணும். இந்த நிமிஷம் துர்காதேவியுடைய பாதத்தில் ஆணையிட்டு சபதம் எடுக்கணும் அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் ஆவேசமாக சொன்னார். கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில் அமைதி நிலவுச்சு. அப்போ சம்புவராயர் கேட்டார், அந்த மாதிரி தெய்வ சாட்சியாக சபதம் எடுக்க நாங்கள்லாம் தயாராக தான் இருக்கோம். ஆனால் சபதம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்தணும். இளவரசர் மதுராந்தகருடைய கருத்து என்ன? அவர் சிம்மாசனம் ஏறி ராஜபாரத்தை சுமக்க தயாராக இருக்காரா? கண்டராதித்தருடைய தவ புதல்வரான மதுராந்தக தேவர் உலக வாழ்க்கையை விருத்து சிவபக்தியில் பூரணமாக ஈடுபட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன். ராஜ்யம் ஆள்றதை பற்றி அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய அன்னையான செம்பியன் மாதேவிக்கு கூட அவங்களுடைய புதல்வர் பட்டத்துக்கு வர்றதை விரும்பலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றின உண்மையை உங்ககிட்டருந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னார். சரியான கேள்வி, சரியான நேரத்தில் தான் கேட்டிருக்கீங்க. இதை பற்றி தெளிவுபடுத்துறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். முன்னமே சொல்லியிருக்கணும், சொல்ல தவறுனதுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு பீடிகை போட்டுக்கிட்டே பெரிய பழுவேட்டையர் சொல்ல தொடங்கினார். செம்பியன் மாதேவி அவருடைய மகனான மதுராந்தக தேவரை ராஜி ஆசையிலிருந்து சிவபக்திக்கு மாத்தினது நாடறிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்கான காரணம் யாருக்கும் தெரியாது. மதுராந்தக தேவருக்கு ராஜிய ஆசை ஏற்பட்டால் அவருடைய உயிருக்கே ஆபத்து வரலான்னு பெரிய பிராட்டி பயந்து தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரையர். ஆ அப்படியா அப்படின்ற குரல்லாம் கேட்டுச்சு. ஆமாம், பெத்த தாய்க்கு அவருடைய புதல்வன் சிம்மாசனம் ஏறுறதை விட பிள்ளை உயிரோடு இருக்கணுன்ற ஆசை தானே அதிகமாக இருக்கும். அன்னையுடைய வாக்கை தெய்வ வாக்காக எடுத்து மதுராந்தக தேவர் மனசை பக்தி மார்க்கத்துக்கு மாற்றினார். சிவபக்தியில் முழுமையாக ஈடுபட்டார். ஆனால் சில காலமாக அவருடைய மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருந்திருக்கு. இந்த சோழ சாம்ராஜ்யம் அவருக்கு உரியது, அதை பராமரிக்கிற கடமை நமக்கு இருக்குன்ற எண்ணம் அவர் மனசில் எழுந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் அவரை ஆதரிக்கிறது தெரிஞ்சா சரியான நேரத்தில் பகிரங்கமாக முன்னாடி வந்து சொல்லவும் தயாராக இருக்கார் அப்படின்னு சொன்னார் பெரிய பழுவேட்டரர். இதுக்கு என்ன அத்தாட்சி அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அப்படி அத்தாட்சி காட்டினா நீங்கள் எல்லாம் அந்த சபதம் எடுக்க தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் பெரிய பழுவேட்டரையர். அப்போ பல குரல்கள் கண்டிப்பாக இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுச்சு. யாருடைய மனசுலையும் வேற எந்த சந்தேகமும் இல்லையே அப்படின்னு பெரிய பழுவேட்டரையர் கேட்டார். இல்லை இல்லை அப்படின்னு குரல் கேட்டுச்சு. அப்படின்னா இதுவும் அத்தாட்சி காட்டுறேன், வணங்காமுடியாருடைய சந்தேகத்தையும் இப்போ தீர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரிய பழுவேட்டரையர் எழுந்தார். கம்பீரமாக நடந்து போய் மூடு பல்லாக்கு பக்கத்தில் நின்னார். இளவரசே, பல்லாக்கு திரையை விளக்கி வெளியே எழுந்தருள வேணும். உங்களுக்காக உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்ய சித்தமாக இருக்க இந்த வீராதி வீரர்களுக்கு உங்களுடைய தரிசனத்தை தரணும் அப்படின்னு பணிவான குரலில் கேட்டுக்கிட்டாரு பெரிய பழுவேட்டரையர். மேல் மடத்தில் தூணுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்த நம்ம வந்தியத்தேவன் ஒரு வார்த்தை விடாமல் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார்ல, இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கீழே பார்த்துட்ருக்காரு. பல்லாக்கு தரைய முன்னாடி போலவே ஒரு கை விளக்குச்சு. அது ஏற்கனவே இருந்த கை மாதிரி நல்ல செக்க சிவப்பாக இருந்துச்சு. ஆனால் அவன் முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ அந்த கை வளையல்லாம் அணிஞ்சிட்டு இல்லை, அரச குமாரர்கள் அணியிற கங்கணம் மாதிரி இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் நல்ல செக்க சிவப்பாக ஒரு முகம் தெரிஞ்சுது. மன்மதனுக்கு நிகரான அழகோட ஒருத்தர் பல்லாக்குலேருந்து வெளியே வந்து சிரிச்சுட்டே நின்றுட்டு இருந்தார். ஆஹா, கண்டராதித்தருடைய மகனான இளவரசர் மதுராந்தகரா இது? பல்லாக்கில் இருந்தனால பொண்ணு இல்லை நினச்சிட்டு இருந்தோம், நம்மளை மாதிரி தான் நினச்சிக்கிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பியும் சுவர் மேலே தலையை நீட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு வந்தியத்தேவன் பார்த்தபோது அந்த இடத்துல மர நிழல்லாம் நிறைய இருந்தனால அங்கே யார் இருக்கான்னு எதுவும் தெரியல. அந்த நேரத்தில் கீழே மதுராந்தக தேவர் வாழ்க, பட்டத்து இளவரசர் வாழ்க, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற ஆவேசமான முழக்கம்லாம் கேட்டுச்சு. கூட்டத்தில் இருந்த எல்லாரும் எழுந்து நின்று வாளையும் வேலையும் தூக்கி பிடிச்சு அந்த மாதிரி கோஷம் இட்டதை வந்தியத்தேவன் பார்த்தார். இனிமேல் அங்கே இருக்கிறது நம்மளுக்கு ஆபத்துன்னு நினச்சி அவர் படுத்திருந்த இடத்துக்கே திரும்பி போயிட்டார். இதோடு இந்த சாப்டர் முடியுது. ஏற்கனவே சுந்தர சோழ மகாராஜாக்கு அடுத்து ஆதித்த கரிகாலர் இருக்கும்போது எதுக்காக மதுராந்தகருக்கு முடிசூட்டணும்னு இவங்கெல்லாம் ஆசைப்படுறாங்க? மதுராந்தகரை அடுத்த இளவரசராக ஆக்கிறதுக்கு இவங்கெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத வரப்போகிற எபிசோட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.